ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அருமை இரட்சகர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பல மணி நேரங்களாக பயணப்பட்டு, ராம் முழுவதும் பயணப்பட்டு இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல வந்து கூடியிருப்போம். அல்லது சிலர் காலையிலே வீட்டிலிருந்து கிளம்பி தங்களை ஒழுங்கு செய்து கொண்டு இந்த ஹாலில் வந்து கூடியிருப்போம். இப்படி பல்வேறு சூழல் மத்தியில் பல்வேறு இடங்களில் இருந்து கூடியிருக்கக்கூடிய நாம் மாம்ச ரீதியில் சில பலவீனங்கள் அசௌகரியங்கள் ஏற்படுவது வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் அசதி உள்ளவர்களாய் இருந்து விடாதபடிக்கு இந்த நாளிலும் இன்னும் நாளை தினத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான அவருடைய வார்த்தைகள் மூலமாக நம்மை நாமே நிரப்பிக்கொள்வதற்கு நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அப்படியாக நம்மை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது தேவன் தமது பரிசுத்தாவின் மூலமாக நம்மை நிரப்பி அவருடைய வார்த்தைகளினாலே நம்மை திருப்தி செய்து உகந்த வேளையிலே அந்த சரியான அந்த மறுரூபமாகக்கூடியதான அந்த ஒரு நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு செல்வார். அப்ப சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதான இந்த வாய்ப்புகளை சரியான முறையில பயன்படுத்திக் கொள்வது என்பது அது நம் ஒவ்வொருடைய கரங்களிலும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட இந்த நாளின் கூடுகைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளின் கூடுகை குறித்ததான சில விஷயங்கள் மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே உணவு இடைவேளைக்கு முன்பதாக மூன்று பாடங்கள் அது நமக்கு கடந்து வரும். மூன்று பாடங்கள் முடித்த பிற்பாடு நாம் உணவு இடைவேளைக்காக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நான்காவது ஒரு சத்திய உரை, நான்காவது பாடம் அது நமக்கு காணப்படும். அதனைத் தொடர்ந்து தேநீர் இடைவேளை மாலையிலே இருக்கும். அதனைத் தொடர்ந்து பேனல் டிஸ்கஷன், குழு ஆய்வு நமக்கு இருக்கிறது என்பதை கூட நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சோ இதுதான் இந்த நாளுக்குரியதான ஒரு நிகழ்வுகளின் காரியங்களா இருக்கிறது. இந்த ஒரு காரியங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் சகோதர சகோதரிகள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படியாக மிகுந்த அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் முதலாவது சத்திய உரைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். போராடுங்கள் என்கிற தலைப்பின் கீழாக நமக்கு இந்த முதலாவது சத்திய உரையானது நமக்கு அது வரும். தலைப்பு போராடுங்கள். இந்த போராடுங்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த சகோதரர் ராஜ்குமார் அவர்களை நம் அனைவர் சார்பாக மேடைக்கு வரும்படியாக அழைக்கிறேன். சகோதரர் போராடுங்கள் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக சகோதரர் அழைக்கிறேன். பிரதர் ராஜ்குமார்,
கிறிஸ்திய சூக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தர் கிறிஸ்தியேசுவினுடைய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற வாழ்த்துக்களை நான் கூறிக்கொண்டு மாத்திரமல்ல நான் சார்ந்திருக்கும் என்னுடைய உடன் அங்கங்களுடைய அன்பையும் உங்கள் மத்தியிலே நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேலுமாக இந்த ஒரு மாநாட்டிலே முதலாவதாக தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியும் அதோடு கூட பரலோகத்தின் தேவனுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் துதிகளையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு இப்போதும் தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற இந்த சத்திய காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். சகோதரர் சொன்ன பிரகாரம் பாடத்தினுடைய தலைப்பு போராடுங்கள். இந்த போராடுங்கள் என்ற தலைப்பு, இதனுடைய முக்கியத்துவம் இந்த பாடத்தினுடைய இடைப்பகுதியில் இருந்து உங்களுக்கு இதனுடைய சாரம் உங்களுக்கு புரியக்கூடியதாக அங்கு இருக்கும். சோ இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற இந்த காரியம் கிறிஸ்து இயேசு அவருடைய முதலாம் வருகையில வந்து அவர் பேசிட்ட விசேஷமான வார்த்தைகள், ஓமை. கிட்டத்தட்ட அவர் பேசிட்ட ஓமைகள் நமக்கு பரிச்சயம், தெரியும் அனைவருக்கும். பட் இந்த ஒரு ஓமை நாம அநேகமாக பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. சோ கிறிஸ்து இயேசு அவருடைய முதலாம் வருகையில அவர் பேசிட்ட ஓமைகள்ல அநேக வகைகள்ல அவர் எடுத்து பேசியிருக்கிறாரு. அந்த ஓமைகள்ல தீர்க்க தரிசனம் இருக்குது, இஸ்ரேலை பத்தி அவர் பேசியிருக்கிறாரு, உலகத்தை பத்தி அவர் பேசியிருக்கிறாரு. சோ இப்படி அநேக வகைகள்ல உவமைகள் பேசி இருக்கும் போது இன்றைய நாள்ல நாம் பார்க்க இருக்கிற இந்த காரியம் இந்த உவமை எதை பற்றியது அப்படின்னா, இங்க கூடியிருக்கும் நம் அனைவருக்குமான எச்சரிப்பு. எச்சரிப்பு எச்சரிப்பு என்று சொல்லும் போது எதை பற்றியதான எச்சரிப்பு, எதனை பற்றியதான எச்சரிப்பு என்று சொல்லும் போது, நம் அழைப்பையும் நம் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அருமையான எச்சரிப்பு. அப்படின்னா யாரெல்லாம் இந்த அழைப்பையும் இந்த தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவதில் முனைப்புடன் அல்லது விழிப்புடன் இருக்கிறாங்களோ அவர்களுக்கான கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தை, அவர்களுக்கான கிறிஸ்து இயேசுவினுடைய எச்சரிப்பு இந்த பாடம். சோ இந்த உவமை எங்க பேசியிருக்கிறார் அப்படின்னா, லூக்கா சுவிசேஷம் 13:22 இருந்து இந்த விஷயங்கள் துவங்கி 30 வரை இந்த காரியங்கள் அங்க கடந்து போகுது. பட் நம்ம 23 நம்ம வாசிக்கலாம். லூக்கா 13:23.
அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான்.
ஆமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான கேள்வி. கிறிஸ்தியசு அநேக கிராமங்கள் வழியாக அவருடைய ஊழியத்தை பண்ணிக்கொண்டு அவர் கடந்து போகும்போது ஒரு நபர் கிறிஸ்தியசு கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்கிறாரு, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ அப்படின்ற கேள்வி கேட்கிறார். ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. அதற்கு கிறிஸ்து இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க தொடர்ந்து.
அதற்கு அவர்
அப்படின்னா இந்த கேள்வி கேட்டுட்ட அந்த நபரை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, அதற்கு அவர். தமிழ்ல இப்படித்தான் இருக்கு. பட் பாருங்க, கேட்கப்பட்ட கேள்வி அது ரொம்ப முக்கியமான கேள்வி, அப்படித்தான் நமக்கு தெரியுது. ஆனா கிறிஸ்து இயேசு அவர் என்ன சொல்றாருன்னா, அதற்கு அவர். இது தமிழ்ல, ஆனா இங்கிலீஷ்ல அப்படி வர்றதில்ல. நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஆங்கிலத்துல எப்படி வருதுங்க, இங்கிலீஷ் பைபிள் இருந்தா வாசிங்க. நீங்க பாருங்க, அண்ட் ஹி செட் அன்டு தெம் அப்படின்னா கேள்வி கேட்டவருக்கு கிறிஸ்து இயேசுனுடைய பதில் அங்க இல்ல. ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ அப்படின்னு இயேசுவை பார்த்து கேட்டவருக்கு இயேசு என்ன பண்ணணும், சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கணும், சரியான வகையில பதில் கொடுத்திருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அவரை பார்த்து பேசல, அன்டு தெம், யாரை பார்த்து, கூடியிருந்த ஜனங்களை பார்த்து அங்க ஒரு பேச ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? அப்படின்னா அந்த நபர் கேட்ட கேள்விக்கு ஏன் நம்ம ரட்சகர் பதில் கொடுக்கல, என் கேள்வி எதுவும் நம்ம ரட்சகருக்கு பிடிக்கலையா, அல்லது அந்த நபர் சரியான கேள்வி கேட்டிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசு ஒருத்தருக்கு பதில் கொடுத்தா அது எவ்வளவு முக்கியம், அல்லது ஒரு நபரை பார்த்து அவர் பதில் கொடுக்கலாம்னா அதனுடைய முக்கியத்துவம் கூட நம்ம அறிந்தவர்களாக நம்ம இருக்கணும். அவ பாருங்க, கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த நபருக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய பதில் அங்க இல்ல. ஆனா அதே சமயத்துல அவர் பேசாமலும் இல்ல, ஜனங்களை பார்த்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப என்னுடைய விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, ஏன் இந்த கேள்வி கிறிஸ்து இயேசுக்கு பிடிக்கலையா அப்படின்னு பார்த்துட்டா, ஆமா, கிறிஸ்து இயேசுக்கு அந்த நபர் கேட்டுட்ட கேள்வி அல்லது அந்த கேள்வி கேட்டுட்ட விதம் கிறிஸ்து இயேசுக்கு அது பிடிக்கல. சோ அதனாலதான் அந்த நபரை பார்த்து நம்ம ரட்சகர் பேசாம ஜனங்களை பார்த்து அங்க ஒரு பேச ஆரம்பிக்கிறார். சோ இதனுடைய விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, நம்முடைய ரசல் பிரதர் அவருடைய ரீப்ரின்ஸ்ல அவர் பேசுறாரு. அவரு அதனுடைய பக்கங்கள் ஸ்கிரீன்ல இருக்கு, நீங்க பாருங்க. அப்படின்னா சில கேள்விகள், அந்த கேள்விகளை கேட்கக்கூடிய நபர்கள் அல்லது அந்த நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், எல்லா நேரங்களிலும் சில பேர் கேள்வி கேட்பதற்காகவே இருப்பாங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு நாம பதில் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா, கேள்விகளை பார்க்கணும், கேள்விகளை கேட்கக்கூடிய நபர்களை கவனிக்கணும், அந்த கேள்வியின் தன்மை புரிந்து அந்த கேள்விக்கு ஏற்ற பிரகாரம் நாம் பதில் கொடுக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். அந்த கேள்வி சரியா, அது தப்பா, அது உகந்ததா, இந்த கேள்விக்கு பதில் கொடுத்தா முன்பு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு அநேக வகைகளை நம்ம பார்த்து நம்ம கேள்வி கேட்கணும். இந்த விஷயங்கள் ரசல் பிரதர் பேசுறார். ரொம்ப ஞானமாக இந்த விஷயங்களையும் நாம் கவனிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நாம சோ பாருங்க, ஒருவேளை அந்த நபர் கேட்டுட்ட கேள்விக்கு அவர் பதில் கொடுத்திருந்தா, ஆமா சில பேர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா, அவர் என்ன சொல்லியிருப்பார், அவரு தேங்க்ஸ், ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்ட்டு அவர் வந்த வழி என்ன பண்ணிருப்பார்னா, அவர் போயிருப்பார். அவர் ரொம்ப எளிமையான வகையில் அவர் போயிருப்பார். அவர் தேங்க்ஸ் ஆண்டவரே, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு பதில் கேட்டேன் கேள்வி பதில் வந்துச்சு அப்படின்னு முடிச்சிருப்பார். பட் பாருங்க, கிறிஸ்து இயேசு அங்க ஒரு பதில் கொடுக்கல, ஆனா ஜனங்களை பார்த்து அங்க பேச ஆரம்பிக்கிறார். அப்படின்னா நம்ம தீல கூட நாம் கூட கேள்வி கேட்கக்கூடியவர்களா இருந்தா ஞானமான கேள்விகளையும், சரிங்களா? சோ ரொம்ப முக்கியமான விசேஷமான அல்லது நமக்கு பிரயோஜனமான அல்லது மற்றவர்களுக்கு பிரயோஜனமான கேள்விகளை கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். ஏன் இந்த விஷயம் பதில் பேசுறாரு அப்படின்னா, பாருங்க இன்னைக்கு கூட நாம் அநேகர் இங்க கூடி இருக்கிறோம். இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே நம்ம இதயத்துல என்ன ஒரு எண்ணம் வரும்னா, இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே, இது வேற நாளைக்கு காலையில் என்ன பண்ண போறாங்க, உடன்படிக்கை வேற எவ்வளவு பேர் பண்ண போறாங்க, எத்தனை சீட்டு காலியாச்சோ, இப்படி எல்லாம் பேச்சுக்கள் என்ன, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் நாம், சரிங்களா? அப்போ நம் மனதுல இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, இதுல யார் ரசிக்கப்படக்கூடும் அப்படின்ற கேள்வி யாருக்கெல்லாம் கூட இருக்குங்க, நமக்கெல்லாம் கூட இருக்கும், சரிங்களா? அதே போல பேச்சுக்கள் கூட என்ன ஆகும்னா, போவோம், இவ்வளவு பேர் கூடி இருக்கிறாங்க. சோ இந்த கூட்டத்தினுடைய தன்மையை பார்த்து, இந்த கூடுகையை பார்த்து நமக்கு அந்த கேள்விகள் வர்றது, அது ஒரு விதமா தான் இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்னும் சில கேள்விகள் கேட்போம், ராஜ்யம் வந்துருச்சா வரலையா, இதெல்லாம் ஞானமான கேள்விகள் இல்ல. அப்புறம் 144,000 பேர், இது சிம்பாலிக்கா இல்ல லிட்ரலா, எப்படி பதர், இப்படி எல்லாம் கேள்வி, சரிங்களா? சோ அப்படின்னா விஷயம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய கேள்விகள் அது மிகுந்த ஞானம் உடையதாக அது அங்க இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த விஷயங்கள் அங்க பேசுறாரு. இப்ப பாருங்க, இந்த நபரை விட்டுறலாம், பட் நம்ம ரட்சகர் அங்க பேச ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியமா பேசுறாரு அவரு, என்ன பேச ஆரம்பிக்கிறார்னா பாருங்க, வாசிங்க லூக்கா 13:24.
இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆமா, அப்ப இங்க இயேசு என்ன பேசுறாரு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும். இந்த பதிலை வைத்து கண்டுபிடிக்கிறோம், அந்த நபர் கேட்ட கேள்விக்கும் இவர் கொடுக்கிற பதிலுக்கும் என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இல்ல. சோ அப்ப பாருங்க, இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நபர் கேட்ட கேள்விக்கு நம் இரட்சகருடைய பதில் அங்க இல்லாமல், ஜனங்களை பார்த்தவர் அதே சமயத்தில் பேச ஆரம்பிக்கிறாரு, பேசாமல் இல்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா கிறிஸ்து இயேசு பதில் கொடுக்கிறார், ஆனா அந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வி அந்த நபர் கேட்கல. அப்படின்னா இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வி எப்படி வைக்கலாம், அல்லது என்ன பதில் நம்ம, அல்லது என்ன கேள்வி நம்ம கொடுக்கலாம்? ஒருவேளை நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா என்ன கேள்வி பொருத்தி பார்க்கலாம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் ஜனங்களை பார்த்து சொல்ற. அப்படின்னா இந்த பதிலுக்கு என்ன கேள்வி நாம பொருத்தினா சரியா இருக்கும் அப்படின்னா நாம சொல்ல வேணாம். சோ வசனத்துல போய் பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த பதிலுக்கு என்ன கேள்வி அந்த நபர் கேட்டிருந்தா அந்த நபருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் நம்முடைய இரட்சகர் கொடுத்திருப்பார். அப்படின்னா வசனம் வாசிங்க நீங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 16:30.
அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான்.
பாத்தீங்களா, இங்க என்ன கேள்வி கேட்கிறாரு, ரொம்ப முக்கியமான சம்பவம் போச்சுங்க. சிறைச்சாலையில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வு வந்து, சரிங்களா? சோ எல்லாம் கைதிகள் எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு ஜெயிலர் தன்னை கொலை செஞ்சுக்க போறார். தற்கொலை பண்ண போகும்போது பவுல்ட்ட இருந்து ஒரு சத்தம் வருது, என்ன நீங்க எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க அப்படின்ன உடனே அவர் வேமா வந்து என்ன கேட்கிறாரு பவுல் கிட்ட, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆக்சுவலி இந்த கேள்வி தான் இந்த பதிலுக்கு நம்ம பொருத்தணும். அப்படின்னா இங்க கூடியிருக்கக்கூடிய நம் அனைவருடைய கேள்வி என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நம்மை பற்றியதாக இருக்கணும், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும், இந்த 144,000 பேர்ல ஒரு அங்கமா போறதுக்கு நான் என்ன செய்யணும், இப்ப ஏற்பட்ட கேள்வி உடையவர்களாக நம்ம இருக்கணும். மாறாக ரச்சிக்கப்படுறது கொஞ்சம் பேர் தானா, கஷ்டமா இருக்கே முடியுமா அப்படின்ட்டு ஒரு ஏனோ தானோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியோ அல்லது ஒரு லைஃபோ இப்ப ஏற்பட்டதான காரியங்கள் அது நம்ம மத்தியில இல்லாமல் இருப்பது அது ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? அப்படின்னா பாருங்க, ரச்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், இந்த கேள்வியோட நாம் இந்த பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். சரி, ரட்சிப்பு அப்படின்னா என்ன? ஏன்னா ரட்சிப்பு தேவனுடைய பரிசுத்த வேதத்துல ரெண்டு ஆங்கிள் இருக்குது, ரெண்டு வகையில் இருக்குது. என்னென்ன ரட்சிப்பு? பொதுவான ரட்சிப்பு மற்றும் பெரிதான ரட்சிப்பு. பதில் வந்துருச்சா? அவ்வளவுதான். பட் இப்படி நம்ம பதில் சொல்லக்கூடாது. அது என்ன பொதுவான ரட்சிப்புனா என்ன, அது என்ன பெரிதான ரட்சிப்புனா என்ன? ஆமா பதில், எங்களை சபை வாய்ப்பு கலைச்சிருக்கிறாரு, அதனால இது என்ன, அதனால இது பெரிதான ரட்சிப்பு, மற்றவங்களுக்கு இந்த அழைப்பு இல்ல. இப்படி கூட நம் பதில் கொடுக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கக்கூடாது. சரிங்களா? பாருங்க, ரெண்டு ரட்சிப்பு இருக்கு. ஒரு ரட்சிப்பு மரணத்துக்குள் போயிட்ட மனுக்குளம் மீண்டும் மாம்சத்தில் வரக்கூடிய ஒரு ரட்சிப்பு, உயிரடைந்து வரக்கூடிய ஒரு ரட்சிப்பு, இது ஒண்ணு. ஆனா இன்னொரு ரட்சிப்பு, அது பெரிதான ரட்சிப்பு சொல்ற இல்லைங்களா, இது என்ன அப்படின்னா, இந்த மாம்சத்துல இருந்து பரலோகத்துக்கு போகிற ரட்சிப்பு, சாதாரணமான ரட்சிப்பு இல்ல, மாம்சத்திலிருந்து பரலோகம் ஆவிக்குரிய நிலைமைக்கு போகக்கூடிய பெரிய ரட்சிப்பு இந்த ரட்சிப்பு. சோ இப்படி இருக்கும்போது அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பரலோகம் போவதற்கான ரட்சிப்பை பத்தி கிறிஸ்து இயேசு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏதோ தேவையில்லாத ரட்சிப்பை பத்தி அல்லது பொதுவான ரட்சிப்பை பத்தி நம் ரட்சகர் பேசல. அவர் பேசிட்ட விஷயம், அது நமக்கு பேசிட்ட விஷயம், அது நமக்கான காரியம், பரலோகம் போவதற்கான அந்த ஒரு அருமையான ரட்சிப்பை பத்தி நம்முடைய ஆண்டவர் அங்க பேசியிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். இதுதான் அந்த பரலோக ரட்சிப்பை யாரெல்லாம் அடைவதற்கு அந்த முனைப்பு அந்த விழிப்பு இருக்குதோ அவங்களுக்காக பேசிட்ட விஷயம்தான். லூக்கா சுவிசேஷத்துல 23-30 வரை இந்த காரியங்களை அங்க பேசுறார். இப்ப மீண்டும் நாம வாசிக்கலாம் லூக்கா 13:24. இது கிறிஸ்து இயேசு பேசுகிற அருமையான பதில், அந்த ரட்சிப்பை அடைவதற்கான ஒரு விஷயம் அவர் பேசிட்டு இருக்கிறார். வாசிக்கலாம்.
இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசம்.
பாருங்க, நாம ரட்சிப்பை அடையணும்னா இயேசு சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இதையே சொல்லித்தான் பேசிக் கிளாஸ்ல நம்மளை நம்ம சகோதரர்கள் வழிநடத்தினாங்க. எதுலங்க? மூன்று வழிகள் சப்ஜெக்ட்ல. அங்க ஒரு விஷயம் பார்த்தோம் நம்ம. அங்க என்ன வசனம் பார்த்தோம் தெரியுங்களா? மத்தேயு சுவிசேஷம் 7:13-14 நீங்க வாசிங்க.
இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேக. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்.
ஆமா, என்ன சொல்றாரு அப்படின்னா மத்தேயுல அங்கேயும் சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயுல பேசும்போது அந்த வழியை கண்டுபிடிக்கிறத பத்தி அவர் பேசுறாரு. அந்த அருமையான ரட்சிப்பை அடைந்து கொள்வதற்கான வழி ஒரு வழி இருக்குது, அந்த வழிய கண்டுபிடிக்கிறது பேசுறார். ஆனா லூக்கால கண்டுபிடிக்கிறத பத்தி அவர் பேசல, அந்த ரட்சிப்பை அடைவதற்கான வழியை கண்டுபிடிப்பதை பத்தி பேசல அவரு. மாறா அவர் என்ன பேசுறார், என்ன பேசுறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சரிங்களா, அந்த வழியில என்றாவதற்கான விஷயம் அவர் பேசிட்டு இருக்கிறார், அல்லது அந்த வழிக்குள் பிரவேசிக்கிற விஷயம் அவர் பேசிட்டு இருக்கிறார். பட் இங்க கூடியிருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே இந்த கன்வென்ஷன் வந்திருக்கிறோம், எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வழியை கண்டுபிடிச்சிட்டோம், ரட்சிப்பின் வழியை கண்டுபிடிச்சிட்டோம். பட் வழிக்குள் பிரவேசிட்டோமா, பிரவேசிப்பதற்கான பிரயாசங்கள் எடுத்துட்டோமா? சரிங்களா? சோ அப்படின்னா பாருங்க, வழியை கண்டுபிடிக்கிறது ஒண்ணு, வழியை கண்டுபிடித்ததற்கு பின்பு நெக்ஸ்ட் அந்த வழிக்குள் பிரவேசிக்கணும், அதுக்குள் பிரவேசிக்கணும். ஆனா எப்படி பிரவேசிக்கணும், எப்படி பிரவேசிக்கணும், பிரயாசம் எடுக்கணும், பிரயாசம் எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா மத்தையில சொல்லும் போது அதனுடைய வாசல் இடுக்கம், வலி நெருக்கம். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது இது எப்படி வருது தெரியுங்களா, இதனுடைய வார்த்தை இங்கிலீஷ்ல வாசிங்க நீங்க பாருங்க, என்டர், என்டர், ஸ்ட்ரைவ் டு என்டர் அட் த ஸ்ட்ரைட் கேட். அது என்ன ஸ்ட்ரைட் கேட்னா, என்ன ஸ்ட்ரைட்னா, என்ன ஸ்ட்ரைட் கேட் அப்படின்னா பாருங்க, நம்ம ஒரு வழி கேட்டோம்னா நேரா போங்க அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, பட் அந்த ஸ்ட்ரைட் இல்ல. இது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இது ஏக்குள்ள நுழையணும்னா அது நுழையற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள போக போக என்ன ஆயிரும், நெருக்கம், போக முடியாது, பிரவேசிக்க முடியாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கும், டஃபா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்து இயேசு பேசினார், ஒட்டகம் ஊசியின் காதல போற விஷயம் சரிங்களா. உண்மையிலே இந்த அழைப்புக்குள் நாம் அந்த வழிக்குள் போகணும்னா நம்ம நிலை கூட அப்படித்தான் பிரயாசம் எடுக்கணும். ஒட்டகத்தினால போக முடியும் அப்படின்னா நாம கூட அந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுக்கணும், அந்த வழிக்குள் போவதற்கான எஃபெக்ட் எடுக்கணும். எஃபெக்ட் எடுக்காம அந்த வழிக்குள்ள அங்க போக முடியாது அப்படின்ற விஷயம் நான் பார்க்கிறேன். இப்ப சொல்றாரு இயேசு, ஐ சே அன் டு யூ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் என்ன அது அவங்களுக்கு கூடாமற் போகும், கூடாமற் போகும் சொல்றார். அப்படின்னா என்ன வகை தேடுறதுனா என்ன, அநேகர் வகை தேடுவாங்க ஆனா முடியாமல் போகும் அப்படின்ற விஷயம் சொல்றார். அப்படின்னா என்னோட விஷயம் என்ன, கண்டுபிடிக்கிறது ஒண்ணு பட் அதுல பிரவேசிக்கிறது ஒண்ணு இருக்குது. ஆனா பிரவேசிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா பாருங்க, இதனுடைய ஆங்கில வார்த்தையை மீண்டும் நம்ம கவனம் கொடுக்கணும், ஸ்ட்ரைவ் டு என்டர் அட் த ஸ்ட்ரைட் கேட். ஸ்ட்ரைவ், ஸ்ட்ரைவ் அது என்ன, ஸ்ட்ரைவ்னா என்ன, strive to enter அப்படின்னா பாத்தீங்களா, அதான் சப்ஜெக்டினுடைய தலைப்பு. strive அப்படின்னா இதனுடைய ரூட் வேர்டு, இதனுடைய ரூட் வேர்டு என்னன்னா அகோன், அகோன் வருது. ரூட் வேர்டுனா கிரீக் வேர்டு சரிங்களா. சோ இதனுடைய கிரீக் வேர்டு அகோன் அப்படின்ற வார்த்தை வருது. இந்த அகோன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா போராட்டம், ஒன்றை அடைவதற்கு, ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்கு தங்களை மிகவும் வருத்தி கடும் முயற்சி செஞ்சு சரிங்களா ஈடுபடுகிற விஷயம், கடும் முயற்சி ரொம்ப ஸ்திரம் எடுக்கிற காரியம் அதுதான் ரொம்ப அருமையாக பார்க்கிறோம். போராட்டம், போராட்டம், போராடுங்கள். அதனால தான் இந்த தலைப்பு நம்ம இஷ்டம். சோ பார்க்கும்போது ஸ்ட்ரைவ், ஸ்ட்ரைவ்னா முடியும், வகை தேடுனா முடியாது, பட் ஸ்ட்ரைவ் டு என்டர், போராடி உள்ள வாங்க அப்படின்னா இந்த வழியினுடைய முக்கியத்துவம் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம வந்திருக்கிற ஆசீர்வாதம் நம்ம பார்க்கிறோம், ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிக்குள் நம்ம போகணும். அந்த வழியினுடைய முக்கியத்துவம் அது எந்த அளவுக்கு இருக்குது என்கின்ற காரியத்தை நாம் புரிந்தவர்களாக நாம் இருக்கணும் சரிங்களா. சோ பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்ட்ரைவ், இந்த போராட்டம் என்கின்ற வார்த்தை வேதாகமத்துல சரிங்களா, இந்த ஒரு ரூட் வேர்டு அல்லது இந்த கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்ட அகோன் என்ற விஷயம் ஆறு இடங்கள்ல அங்க வருது. ஒரு ரெண்டு வசனங்கள் நான் காண்பிக்கிறேன் நானு, வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:25.
பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்.
பந்தயத்திற்கு போராடுகிற இந்த இடத்துல கூட என்னதான் வருதுன்னா ஸ்ட்ரைவ் சரிங்களா. இங்க கூட அதே ரூட் வேர்ட் அகோன் அதுதான் வருது, போராடணும், பந்தயத்திற்கு போராடுகிற. இது சாதாரணமான போராட்டம் இல்ல, இது பெரிய போராட்டம் அங்க இருக்கு சரிங்களா. இது பந்தயத்துக்கு போராடுறத பத்தி அங்க பவுல் பேசுறார். ஆனா ரட்சகர் நம்மளை பார்த்து சொல்லும் போது அந்த வலிக்குள் வர்றதுக்கே நீங்க என்ன பண்ணுனா போராடணும், நீங்க போராடி வரணும் இந்த விஷயம் பேசுறார். 2 தீமோத்தேயு 4:7 கூட நீங்க வாசிங்க.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து
பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இங்கிலீஷ்ல குட் ஃபைட் அப்படின்னா சண்டை போறது இல்ல, நல்ல போராட்டம், நல்ல போராட்டம், வீணான போராட்டங்கள் இல்ல, நல்ல போராட்டம். அப்படின்னா என்ன, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் சொல்லும் போது இந்த கிறிஸ்டியன் லைஃப், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இது ரொம்ப சுத்தமான வாழ்க்கை இது சரிங்களா. என்ன சொல்லணும்னா இது கிறிஸ்து இயேசுவினுடைய வாழ்க்கை, அதற்கு நிகரான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். சோ இப்ப ஏற்பட்ட இந்த வாழ்க்கையில நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கல, அல்லது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இந்த வழிக்குள்ள என்ற ஆக முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அது முடியவே முடியாது. சோ அந்த ஒரு வகையில பார்க்கும்போது அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய இந்த ஒரு பலியின் ஜீவத்தினுடைய தன்மைகளை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கணும். அப்ப பாருங்க கிறிஸ்து பேசும்போது இங்க நீங்க உள்ளே பிரவேசிங்கள் சொல்லும் போது அந்த வழிக்குள் கடந்து நடந்து போறதை பத்தி பேசல, உள்ள என்ட்ராகிறத அவர் பேசிட்டு இருக்கிறார், அந்த கேட்டுக்குள்ள என்ட்ராகிற விஷயம். சோ ஸ்ட்ரைவ் டு என்டர் இன், அது என்ட்ராகிற விஷயத்தை பத்தி பேசுறார். அப்படின்னா அந்த கேட்டுக்குள்ள என்ட்ராகிறதே இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அந்த மகிமையான ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு கடந்து செல்லக்கூடிய அந்த வழியில் நாம என்ட்ராகிறதே அது ரொம்ப முக்கியமாக அங்க இருக்கின்ற விஷயத்தை அங்க நாம் பார்க்கிறோம். நம்ம ஏன் இது என்ன விஷயம், இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒருவேளை நாம போராடி இந்த வழிக்குள் என்றாக நம்ம தவறணும் அப்படின்னா, அல்லது சரியான முயற்சி, சரியான போராட்டம், ஒரு சரியான ஒரு ஸ்திரத்தை எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் தெரியுமா? ஏன்னா அவர் பேசியிருக்கிறார், வாசல் வலி. வாசல் இருந்தா அதுக்கு என்ன இருக்கும்? கதவு இருக்கும். ஞாபகம் வைக்கணும் நம்ம. சோ அந்த கதவு என்ன பண்ணப்படும்? ஏற்ற சமயத்துல அது அடைக்கப்படும். கதவு அடைக்கப்படும். கதவு அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம என்ன போராடினாலும் என்ன பண்ண முடியாது, அந்த வலிக்குள்ள போக முடியாது. எவ்வளவு பிரயாசம் எடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, நம்ம போய் சேர முடியாது நாம. சோ அதனாலதான் கதவு திறந்திருக்கும் போது உங்களுடைய போராட்டம் இருக்கணும், உள்ள வருவதற்கான போராட்டம். இந்த விஷயங்கள் அங்க பேசுறாரு. ஏன் அப்படின்னா பாருங்க, கதவு சாத்துறதுக்கும் ஸ்ட்ரைவ் போராடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இருக்குது. ஏன்னா பத்து கன்னிகைகள் ஓமேல பாருங்க, ஐந்து புத்தியுள்ள கன்னிகைகள் ஏற்ற சமயத்தில் நல்ல போராட்டம் போராடி என்ன பண்ணிடுறாங்க, மணவாளனோட போய் இணைந்துடுறாங்க. ஆனா கதவு அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் வர்றாங்க இன்னும் அஞ்சு பேர். அவங்க கூட யார்தான்? அவங்க கூட யார்தான் வந்து என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? என்ன பண்ண கதவு தொட்டுறாங்க. யார் அவங்க? உடன்படிக்கை பண்ணவங்க தான், சரிங்களா? சோ அவங்களும் வலியினால் உடன்படிக்கை பண்ணவங்க தான். சோ இந்த வலிக்குள் போவதற்கான சரியான பிரயாசம் எடுக்காமல் போன போது அவர்களுடைய ரியாக்சன் தான் கிறிஸ்தியஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா லூக்கா சுவிசேஷத்துல 25 வசனத்துல பேசுறார். 13:25
அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார்.
பாத்தீங்களா, கதவு திறந்திருக்கும் போது இவங்கள்ட்ட போராட்டம் இல்ல, சரிங்களா? சரியான போராட்டம் இல்ல. பூட்டினதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அழைப்புக்குள் வரும்போது நமக்கு அறிவிக்கப்படுகிற விஷயம் கதவு திறந்திருக்கும் போது உள்ள வாங்க. கதவு பூட்டிட்டா ரொம்ப சிம்பிள், கதவு பூட்டிருச்சு போயிடலாம், ரிட்டர்ன் போயிட்டா பரவாயில்ல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, கதவை என்ன பண்றாங்க, வந்து தட்டுறாங்க. கதவை ஏன் தட்டுறாங்க இவங்க? எதுக்கு தட்டுறாங்க? கதவை தட்டி என்ன சொல்றாங்க? ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? திறக்கணும். கதவை எங்களுக்கு திறங்க, நீங்க திறக்க வேண்டும் கேக்குறாங்க. அப்படின்னா அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்க இன்னந்த அழைப்புக்கு தகுதியா தான் இருக்கிறோம். வாய்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கதவை தட்டுறாங்க அப்படின்னா விஷயம் என்ன? எங்களுக்கு திறக்கணும் அப்படின்னா நாங்க இன்னும் தகுதி, இன்னும் நாங்க தகுதியா தான் இருக்கிறோம் இந்த அழைப்புக்கு, இந்த வாய்ப்புக்கு நீங்க திறங்க. இந்த மென்டாலிட்டி அவங்க பார்வையில, அவங்க பார்வையில இருக்கும். ஆனா இது யாருக்கு செட் ஆகல? நம் ரட்சகருக்கு இது செட் ஆகிறது இல்ல, நம்ம ஆண்டவருக்கு இது செட் ஆகிறது இல்ல. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை நான் அறியேன் அப்படின்னா. சரியாக போராடாதவர்கள், நல்ல போராட்டம் போராடாதவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, அவங்க நினைச்சுக்குவாங்க தங்களை நாங்க தகுதி தான், இந்த அழைப்புக்கு தகுதி தான், நாங்களும் போயிருவோம் அப்படின்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க. எது வரைக்கும்னா கதவு அடைக்கப்படுகிற வரைக்கும். அவங்க போராடுகிற போராட்டம் அது நல்ல போராட்டமா அப்படின்னு கூட அவர்களால் உணர்ந்து புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய விஷயங்கள் இங்க இருக்கும் பார்க்கிறோம். பட் கர்த்தருக்கு இது செட் ஆகிறது இல்ல. சோ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 13 26 வசனம்.
அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனப்பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று
பாருங்க. இதெல்லாம் பேசுறாங்க, அவங்களுடைய நியாயமான விஷயங்கள் எடுத்து முன் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? நாங்கள் உங்களுடைய சமூகத்துல போஜனம் பண்ணினோமே. ஆமா, எவ்வளவு ஸ்டடி நாங்க பண்ணிருக்கிறோம், எவ்வளவு கிளாஸ் நாங்க கேட்டிருக்கிறோம் தெரியுமா, நாங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கிறோம் தெரியுமா, எவ்வளவு ஹார்வெஸ்ட் ஒர்க், எவ்வளவு பிரயாசங்கள் நாங்க எடுத்திருக்கிறோம், எவ்வளவு நாங்க ஒர்க் நாங்க இது பண்ணிருக்கிறோம் எல்லாம் சொல்லுவாங்க. சோ பாருங்க, எவ்வளவு கிளாஸ் கேட்டுட்டாலும் அல்லது எவ்வளவு ஸ்டடி நாம பண்ணிட்டாலும், அதே போல எவ்வளவு ஒர்க், எவ்வளவு ஹார்வெஸ்ட், எவ்வளவு வேலைகள் பண்ணிட்டாலும், சரிங்களா, இங்க கிறிஸ்து பேசுறாரு, இது போராட்டம் இல்ல, இது போராட்டம் இல்ல, இது பலியின் விஷயம், அது பலியின் விஷயம். பட் இங்க என்ன சொல்றாருன்னா, போராட்டம் பத்தி அங்க பேசிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா இந்த அழைப்பு எந்த அளவிற்கு இது முக்கியமானது, எவ்வளவு முக்கியமானது, இதனுடைய சீரியஸ்னஸ் நம்ம உடையவர்களாக நம்ம இருக்கிறோமா, இந்த அழைப்பினுடைய முக்கியத்துவம் உணர்ந்த ஜனங்களாக நம்ம இருக்கிறோமா? சோ அதே பாருங்க, கிளாஸ் கேட்ட காலங்கள்ல இந்த அழைப்புக்குள் வரும்போது நம்ம எவ்வளவு ஸ்திரம், எவ்வளவு பயபக்தி இருந்துச்சோ அந்த நிலை இப்போ நம்ம கிட்ட தொடருதா, அந்த விஷயங்கள் இருக்குதா என்று பார்க்கும்போது அது கேள்விக்குறியாகுது. நாட்கள் போக போக நம்முடைய விஷயங்கள் நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயங்கள் அது குளிர் நிலைமைக்கு அங்க கடந்து போகுது. இதே கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே யோசிக்கணும், நம்முடைய சமூகத்தில் நாங்க போஜனம் பண்ணணும், கிளாஸ் கேட்கறதோ, கன்வென்ஷன் நம்ம கூடுறதோ, சரிங்களா, அதே போல எவ்வளவு ஒர்க் பண்றதோ, இவைகள் அங்க இல்ல, இவைகளை பத்தி அங்க பேசப்படுறது இல்லன்னு பார்க்கிறோம். அப்படின்னா பாருங்க, 144,000 பேர் இவர்களுடைய தேர்ந்தெடுத்தலுடைய காலம் பார்க்கும்போது ஒரு யுகம் போகுது. கிட்டத்தட்ட 2000 வருஷம் காலப்பகுதி இந்த கம்மி ஜனங்கள். அப்படின்னா இந்த கம்மி ஜனங்களுக்கு ஏன் இவ்வளோ நீண்ட காலப்பகுதி? ஏன்னா அவங்க நல்ல போராட்டம் போராடுறவங்க, அவங்க நல்ல போராட்டம் போராடி அவங்க கடந்து போகக்கூடிய ஜனங்கள் அவங்க. ஸோ பாருங்க, இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் ஒரு விசேஷமான போராட்டம் போராடி அவங்க கடந்து போகக்கூடிய ஜனங்களா இருக்கிறாங்க. அதனால தான் பாடத்தினுடைய ஆரம்பத்தில் சொன்னோம், இந்த அழைப்பையும் இந்த தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவதற்கு யார் முனைப்போடெல்லாம் இருக்கிறாங்களோ. வசனம் நீங்க வாசிங்க, 2 பேதுரு 1:10.
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி
ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த விஷயத்துல யார் ஜாக்கிரதையா இருக்க மாட்டாங்கன்னா, திரள் கூட்டம் ஜாக்கிரதையா இருக்க மாட்டாங்க. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துறதுல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. திரள் கூட்டம் இப்ப ஏற்பட்டவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கிறார்? சரியான போராட்டம் போராடாம இந்த விஷயத்துல, இந்த அழைப்பையும் இந்த தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துற விஷயத்துல நாம கூட வந்திருக்கிறோம். நம்ம அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திட்டோமா? அழைப்புனா என்ன, தெரிந்து கொள்ளுதல்னா என்ன, அழைப்புனா என்ன, தெரிந்து கொள்ளுதல்னா என்ன, இது கூட நம்ம ரொம்ப சிம்பிளா பதில் கொடுப்போம் நாம. பட் இந்த காலங்களில் கூடியிருக்கக்கூடிய நாம் இந்த அழைப்பினுடைய முக்கியத்துவம் உணரணும். ஏன்னா 1881 பின்னாடி வந்திருக்கிறோம். அப்படின்னா ஆமா, 1881 பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 136 வருஷம் கழிச்சு இந்த அழைப்புக்குள் வந்திருக்கிறோம்னா புரிஞ்சுக்கணும் நாம இந்த அழைப்பு எவ்வளவு முக்கியமானது நமக்கும் கிடைச்சிருக்கு. ரொம்ப சீரியஸ் மைண்ட் இருக்கணும். அப்புறம் தெரிந்து கொள்ளுதல்னா, 10 வெள்ளிக்காசுல ஒன்னு எலெக்ஷன், சபையினுடைய எலெக்ஷன். இது ரொம்ப பெரிய டாபிக், நம்ம படிக்கணும். பட் ரொம்ப எளிமையா சொல்றேன் நான். அந்த 10 வெள்ளிக்காசுல ஒன்னு எது, சபையினுடைய எலெக்ஷன், சபையின் தேர்ந்தெடுத்தல். சாதாரணமான தேர்ந்தெடுத்தல், தேவனுடைய டிவைன் பிளான்ல சபையினுடைய தேர்ந்தெடுத்தல் இருக்குது. அந்த தேர்ந்தெடுத்தலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதை குறித்து நீங்க வாசிக்கணும் அப்படின்னா, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை பத்தி நீங்க வாசிக்கணும்னா, நீங்க 6th volume தமிழ்ல 92 இருந்து நீங்க படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப அருமையாக நம்முடைய 7th நாங்க பேசிட்டு வர்றோம். சோ இந்த விஷயங்கள் நம்ம உணர்ந்திருக்கணும். ஒருவேளை இதுல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு நம் ரட்சகர் அடுத்த ஒரு ரிப்ளை கொடுக்கிறார் பாருங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்துல அதே அதிகாரத்துல 27-28 வசனம்.
ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும்.
பாருங்க, இந்த நிலையை உங்களுக்கு வரும், உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். என்ன விஷயம்? நிறைய இடத்துல கிறிஸ்தியசு அநேக விஷயங்கள் பேசும்போது இந்த அழுகை பற்கடிப்பை பத்தி பேசியிருக்கிறார். அவரு எங்க அப்படின்னா, மத்தேயுல 22:13 வாசிக்க வேணாம். அங்க கல்யாணம் வஸ்திரம் தரித்திராத ஒரு நபரை பத்தி சொல்லும் போது, யார் அவர் நமக்கு நல்லா தெரியும். அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத அவரை கையும் காலையும் கட்டி எங்க போடுங்க, புறம்பான இருள தள்ளுங்க, அங்க அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். அப்புறம் ஒரு தாளந்தை புதைத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் கூட என்னதான், புறம்பான இருள், அழுகையும் பற்கடிப்பும். அப்புறம் கலை வகுப்பார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட என்ன கிடைக்கும், அவங்களுக்கும் அழுகை பற்கடிப்பு, இந்த விஷயங்கள் இருக்கு. இன்னும் விசேஷமா பேசும்போது மத்தேயு 24:51 தீமையான ஊழியக்காரர்களை பத்தி பேசுறார். இவங்களுக்கும் என்ன இருக்கு, இதெல்லாம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் நேரம் நமக்கு இல்லாதனால நான் போறேன் நான். சோ இந்த தீமையான ஊழியக்காரர்கள் இவங்களுக்கு கூட என்ன இருக்குன்னா, அழுகையும் பற்கடிப்பும் அங்க இருக்குன்ற விஷயம் பார்க்கிறோம். பட் இந்த லூக்காவில் பேசுகிற இந்த அழுகையும் பற்கடிப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வகுப்பார் யார் பாருங்க. கல்யாண வஸ்திரம் தரித்திராத, ஒரு தளந்தை புதைச்சு வைக்கிற, கலை வகுப்பாரு, அப்புறம் தீமையான ஊழியக்காரர்கள், இவங்களை விட்டுறலாம். பட் இங்க கிறிஸ்தியசு ஒரு விசேஷமான வகுப்பாரை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். அவங்க சரியான முயற்சி போராட்டம் பண்ணலாம்னா அவங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்க இருக்கும் பேசுறார் அவர். அப்படின்னா இந்த வகுப்பார் யார்? லூக்கா 13 வர இந்த வகுப்பார் யாருன்னா, வாசிங்க நீங்க மத்தேயுல 8:11-12 வசனம்.
அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோகத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள்.
இணையா பேசுறாரா? வாசிங்க.
ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்.
ராஜ்யத்தின் புத்திரர் யார் அது? ராஜ்யத்தின் புத்திரர். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருள தள்ளப்படுவாங்க. யார் இந்த ராஜ்யத்தின் புத்திரர்? பைபிள்ல ராஜ்யத்தின் புத்திரர்கள் யார்? பைபிள்ல யார் ராஜ்யத்தின் புத்திரர்கள்? கோதுமை வகுப்பார், கோதுமை வகுப்பார். அவங்கத்தான் ராஜ்யத்தின் புத்திரர்கள். சோ வசனம் நீங்க வாசிங்க, மத்தேயு 13:23 வாசிங்க.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100 30 பலன் தருவான் என்றார்.
பாத்தீங்களா? சோ அவர்கள் 100 30 பலன் கொடுக்கக்கூடிய சபை வகுப்பார், கோதுமை வகுப்பார், சபை. சரி, ராஜ்யத்தின் புத்திரர்கள் யாருன்னா சபை பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க வருகிற அந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் யாரு அப்படின்னா, கிரைஸ்ட், ஆன்டி கிரைஸ்ட் இருக்கிறாங்களா? கிறிஸ்துவுக்கு போலியான கிறிஸ்து. அது போல இவங்க யாரு? இவங்க யாரு? ராஜ்யத்தின் புத்திரர்கள் அப்படின்னு தேவன் சொல்லல. அவங்க மனசுல அவங்க நினைச்சுக்குவாங்க, நாங்க ராஜ்யத்தின் புத்திரர்கள் அப்படின்னு அவங்களுடைய எண்ணங்கள்ல உடையவர்களாக அங்க அவங்க இருப்பாங்க. அவங்க எப்படி இதை நம்ம எப்படி நம்ம சொல்லலாம், இதை நம்ம எப்படி நம்ம உறுதி செய்யலாம் அப்படின்னா, கிறிஸ்து இயேசு இந்த விஷயம் அவர் முதல் வரிகளை அவர் பேசிட்டு இருக்கிறார். அப்ப முதல் வரிகளை ராஜ்யத்தின் புத்திரர்கள் யார்? முதல் வரிகள் ராஜ்யத்தின் புத்திரர்கள் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சரிங்களா, சதுசேயரு, பரிசேயரு, ஆசாரியரு, ஜனத்தின் மூப்பர்கள், இவங்க தான் ராஜ்யத்தின் புத்திரர்கள். ஏன்? அவர்கள் மோசேயின் ஆசனத்தில் அமர்ந்து ஜனங்களை வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எல்லா ஜனங்களையும் வழி நடத்திட்டு இருந்தாங்க, நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கூட, நாங்களும் ராஜ்யத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட என்ன பண்ணுவோம், நாங்களும் அவங்களோட பந்தி இருப்போம், எங்களுக்கும் விசேஷமான பங்கு இருக்கு, ராஜ்யத்தின் புத்திரருக்குரிய பங்கு இருக்கு அப்படின்னு முதலாம் வரிகளை யார் அந்த எண்ணமுடையவர்களா இருந்தாங்க, தங்களை ராஜ்யத்தின் புத்திரர்களாக எண்ணிக்கொண்டவர்கள் யார் அப்படின்னா இந்த சதுசேயர், பரிசேயர் வகுப்பார். சோ அவங்களை பத்தி தான் அங்க பேசிட்டு இருக்கிறார். ஆனா பாருங்க, அவங்களால என்ன ஆகாது? ராஜ்யத்துல ராஜ்யத்தின் புத்திரர்களா இருக்க மாட்டாங்க. மாற அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ராஜ்யத்துல அவங்களுக்கு தலைக்குனிவு கிடைக்கும். பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களுடைய காரியங்கள் பூமியின் மீது இருக்கும்போது அந்த பரிசேயர், சதுசேயர் எல்லாம் வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜனங்களுக்கு மத்தியில பெரிய அவமானம், ஒரு தலைக்குனிவு, ஒரு வெட்கம், இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டாங்க, தங்களை ராஜ்யத்தின் புத்திரர்களாக அவர்கள் எண்ணிக்கொண்டாங்க. இதே போல இங்க யாரை பத்தி பேசுறாரு அப்படின்னா, திரள் கூட்டம் பேசிட்டு இருக்கிறார் அவரு. இவங்க கூட தங்களை ராஜ்யத்தின் புத்திரர்களை மனசுல நினைச்சுக்குவாங்க. சோ பாருங்க, தங்களுடைய எண்ணங்கள்ல இவர்கள் அந்த எண்ணம் உடையவர்களா இருக்கிறாங்கன்னா, நல்ல போராட்டம் போராடுறது இல்ல, அந்த வலிக்குள் என்றாகிறதுக்கான சரியான விஷயங்கள் இல்ல, பட் அவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க, ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. அவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, பாருங்க நீங்க வசனம் நம்ம வாசிக்கணும், நம்ம என்ன நிறைய விஷயங்கள் வசனங்கள் நம்ம வாசிக்க வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம். நாம வாசிங்க நீங்க பாருங்க, ராஜ்யத்தின் முத்திரர்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். அப்போ அழுகை அப்படின்னா என்ன? அவங்க அழுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு பற்கடிப்பு அங்க இருக்கும். ஏன் இவங்களுக்கு அந்த அழுகை பற்கடிப்பு? அழுகை குறிக்குது ஏமாற்றம். ஒருத்தர் எப்பதான் அழுவாரு? ஒரு பெரிய ஏமாற்றம் அடையும் போதுதான் அவருக்கு ஒரு அழுகை வரும், சரிங்களா? பெரிய ஏமாற்றம், அந்த புத்திரர்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பை இழக்கும் போது அவர்கள் மிகப்பெரிய ஒரு சங்கடத்துக்குள்ள போவாங்க, தலைக்குனிவுக்குள்ள போவாங்க, அழுவாங்க. இந்த விஷயம் நடக்கும். அப்புறம் பற்கடிப்பு. பற்கடிப்புனா ஒருத்தருக்கு பல்லு நார்மலா எப்பதான் நடுங்கும் அல்லது பல்ல கடிப்போம், குளிர்ல, குளிர் பிரதேசங்கள்ல அல்லது குளிர் நிலைமையில இருக்கும்போது என்ன தன்னால பல்ல அப்படியே நடுங்கும், பல்ல கடிப்போம் அப்படியே, சரிங்களா? சோ பற்கடிப்பு குறிக்குது ஸ்பிரிச்சுவல் இல்லாத நிலை. ஆவிக்குரிய நிலையில அவர்கள் சரியான வகையில் அவங்க இல்ல சரிங்களா. ஆனா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, நாங்களும் ராஜ்யத்தின் புத்திரர்கள் தான் எப்படின்ற என்ன பண்ணுவாங்க. காரணம் ஏன் இவங்க இதளவுக்கு இவங்க கதவு அடைக்கப்படுகிற வரைக்கும் இவர்களுக்குள் இந்த நிலை போவதற்கான காரணம் என்ன, காரணம் என்ன அப்படின்னா ஒரு மிஸ்டேக் இவங்க பெரிய பிளண்டர் மிஸ்டேக் இவங்க பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க வசனம் வாசிங்க, நீங்க லூக்கா புஸ்தகத்துல 13:29-30 நீங்க வாசிங்க.
கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்து இருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோவார்.
பாத்தீங்களா, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பந்து இருப்பாங்க. அப்போ முந்தினோர் பிந்தினோர் ஆவார், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். அதென்ன முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோர், இது நம்ம நிறைய விஷயத்துக்கு நம்ம பேசுவோம். நம்ம உயிர்த்தெழுதலுக்கு சொல்லுவோம், உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும், முந்தினோர் பிந்தினோர் இந்த விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். நாம அப்புறம் வேற விஷயங்கள் நிறைய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம். பட் இங்க என்ன, இங்க முந்தினோர் பிந்தினோர் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு நம்ம ரசிகர் எதை, ஏன்னா பாருங்க இந்த விஷயம் பாருங்க, அவரு அந்த ரட்சிப்பை அடைவதற்கான விஷயம் பேசிட்டு வரும்போது சரியான ரட்சிப்பின் போராட்டம் போராடாதவர்களுக்கான அந்த இழப்பு அந்த பாதிப்பு அந்த தண்டனையை குறித்து கூட அவர் பேசிட்டு வர்றார். அப்படி வரும்போது தான் அவர் சொல்றாரு முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் சொல்லும் போது இது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இப்படித்தான் வரும், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னா இது என்ன, இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா இதை குறித்து மத்தேயு 19:16 துவங்கி நம்ம வாசிக்கலாம். நம்ம
அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
முக்கியமான ஒரு பகுதி, நம் ரட்சகர் ஊழியம் பண்ணும்போது ஒருத்தர் வந்து கேட்கிறார் கேள்வி, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும், ரொம்ப அருமையா கேட்கிறார் கேள்வி. அதுக்கு ஏசு என்ன சொல்றாரு,
அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார்.
தொடர்ந்து வாசிங்க.
அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார்.
பாருங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றார், அதாவது நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாம் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணுன உடனே இயேசு சொல்றாரு, இதையெல்லாம் நீ செய்யப்பா அப்படின்ட்டு நம் ரட்சகர் அங்க பேசிட்டு இருக்கிறார் அந்த மனுஷனை பார்த்து. இப்ப அந்த மனுஷன் என்ன சொல்றாரு அவருக்கு,
அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன்.
பாருங்க என்ன பதில் கொடுக்கிறார்னா, இதையெல்லாம் நான் சின்ன வயசுல செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாம் நான் ரொம்ப பெர்ஃபெக்ட், நான் ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கிறேன், கை கொண்டுகிட்டு இருக்கிறேன். வேற நீங்க சொல்லுங்க, நீங்க வேற ஏதாவது நீங்க சொல்லுங்க, இதுதான் அவருடைய மனநிலைமை. வேற ஏதாவது சொல்லுங்க, நித்திய ஜீவனை பற்றி கூறுறதுக்கு வேற என்ன இருக்கு சொல்லுங்க, இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நானு எந்த காரியங்கள் பேசுறாரு, பேசிட்டு வரும்போது தான் இயேசு தொடர்ந்து பேசுறாரு பாருங்க.
அதற்கு இயேசு, நீ பூரண சத்குணரா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார்.
பாத்தீங்களா, இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறார். ஆக்சுவலி இந்த ரிச் மேனை பத்தி நம்ம நிறைய படிக்கணும். என்னன்னா கிறிஸ்து இயேசுக்கு நல்லாவே தெரியும் இவர் யாரு, நமக்கு முன்னாடி கேள்வி கேட்கக்கூடிய நபர் யாரு, அவருடைய நிலை என்ன, சகலமும் மறைஞ்சுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கற்பனைகளை கை கொள்ளுப்பா, இல்ல நான் சின்ன வயசுல இருந்தே கற்பனைகளை கை கொண்டு இருக்கேன். அப்படியா, அப்படின்னா நீ கை கொண்டிருந்தேனா இந்நேரம் உன்ட்ட என்ன இருக்காது, உன்கிட்ட இந்த ஆஸ்திகள் இருக்க வாய்ப்பு இல்ல, அதெல்லாம் உன் சகோதரர்களுக்கு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு அவர் என்ன பண்றாரு.
அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான்,
ரொம்ப துக்கம் அடைந்தவனாய் அவன் போய்விட்டான். சோ இந்த சம்பவத்தை இன்னொருத்தர் கூட இருந்து கவனிக்கிறார், யாருனா பேதுரு. பேதுரு கவனிச்சுட்டு அவர் கேக்குறாரு பாருங்க, நீங்க வாசிங்க நீங்க அதுலயே.
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே.
பாருங்க ரெண்டு பேர் கிறிஸ்தியேசுகிட்ட கேள்வி கேக்குறாங்க, ஒரு நபர் நான் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. இயேசு நிறைய விஷயங்கள் பேசுறாரு, கடைசியில மனம் நொந்து என்ன பண்ணிடுறாரு, மந்த வழியிலேயே ரிட்டர்ன் போயிடுறாரு அவர் ஒருத்தர். ஆனா அவர் மனசுல என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, நான் எல்லாவற்றையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சின்ன வயசுல இருந்த ஒரு எண்ணம். இப்ப பேதுரு கவனிச்சு கேக்குறாரு, ஆனா ஒரே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோமே, எங்களுக்கு நீங்க என்ன தருவீங்க அப்படின்னா, ரெண்டு நபர்கள் கிறிஸ்து இயேசுவை அப்ரோச் பண்ண விதம், அணுகுன விதம் சரிங்களா. இதுல பேதுரு ரொம்ப தாழ்மையா வந்து, ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேக்கும்போது சொல்றாரு பாருங்க, அவரு என்ன சொல்றாரு.
அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
சோ பாருங்க, ரொம்ப அருமையான விஷயம் அங்க பேசுறாரு. பேதுருக்கு பதில் எப்படி இருக்கு, அந்த ரிச் மேனுக்கு, அந்த ஐஸ்வர்யவானுக்கு பதில் எப்படி இருக்கு. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஐஸ்வர்யவான் அவரு அந்த கூட்டத்துல டக்குன்னு முதலாளா எந்திரிச்சு நின்று அவர் பேசுறாரு. அவர் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் எல்லா இடத்துலயும் எல்லா சூழ்நிலையும் தன்னை முதன்மைப்படுத்துகிற ஒரு மனுஷனாக அங்க அவர் இருந்திருக்கிறார். தன்னை பெரியவரா நினைக்கக்கூடிய ஒரு மனம் உடையவரா அவர் இருந்திருக்கிறார். தான் தான் பெருசு, தான் தான் உயர்ந்த நிலையில இருக்கிறேன், நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன் நான் சரிங்களா. தான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட், எங்கேயும் எப்பையும் எப்படியும் நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மனநிலைமை அவர்கிட்ட அங்க இருந்துச்சு சரிங்களா. சோ இது அவரை என்ன பண்ணிருச்சுன்னா, லாஸ்டுக்கு கொண்டு போயிருச்சு. பேதுரு கேக்குறாரு, ஆண்டவரே ரொம்ப தாழ்மையில வந்து நாங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு நாங்க உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றப்போ பாருங்க, இது மிகுந்த தாழ்மையை இது அடையாளப்படுத்துது. ரொம்ப தாழ்மையா பேசுறாரு. சோ இப்படியாக இந்த அழைப்புக்குள் மிகுந்த தாழ்மையுடையவர்களாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மகிமைக்கு போறாங்க. அதாவது லாஸ்டா இருக்கிறவங்க, லாஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எங்க போறாங்க, வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுவாங்க, மகிமையை பெற்றுக் கொள்ளுவாங்க. அல்லது எப்பயுமே ஃபர்ஸ்டா தான் இருக்கணும், எப்பயுமே நம்ம முதன்மையா தான் இருக்கணும் என்கின்ற எண்ணம் உடையவங்க என்ன பண்ண முடியாதுன்னா, மகிமையை பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த எண்ணம் துளியும் அங்க கூடாது அப்படின்னா, தன்னை பெருசா நினைச்சிட்டாரு அந்த ஐஸ்வர்யவான். அவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில தன்னை பெருசா, ஏன்னா அவர் அந்த நிலைமையில இருந்தார். அவர் எண்ணமே அப்படி இருக்கு, நியாயப்பிரமாணத்தை பெர்ஃபெக்டா நான் கை கொண்டுகிட்டு இருக்கிறேன். ஆமா, இன்னைக்கு நம்ம மத்தியில கூட இருப்பாங்க, நல்லா ஸ்டடி பண்றேன் நானு, எவ்வளவு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன் நானு, என்னுடைய அர்ப்பணிப்பு எவ்வளோ, எவ்வளவு நான் சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த எண்ணம் அநேகருக்கு அங்க இருக்கும் சரிங்களா. அப்படின்னா எந்த இடத்தில் கூண்டாலும் அவங்களுடைய விஷயங்கள் வெளிப்படையா தெரியும், தங்களை பெருசா காமிச்சுக்குவாங்க. அந்த நிலையை இழப்பதற்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கான வழி நம் ரட்சகர் சொல்றாரு, சொன்ன உடனே என்ன பண்ணிருக்கணும், அவரு ஜீவன் அடைவதற்கான வழி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் வந்திருக்கணும். அவர் ஆனா மனம் நொந்து என்ன பண்ணிட்டார், போயிட்டார். அப்படின்னா அந்த நிலையை விடுவதற்கு விருப்பம் இல்ல அவருக்கு, அந்த முதன்மையான நிலைமையை விடுவதற்கு விருப்பம் இல்ல. எப்பயும் அதே நிலைமையில இருந்து பழகிட்டு அவருக்கு அந்த நிலையிலேயே நிக்கணும்ன்ற எண்ணம் தான் அவருக்கு அங்க இருந்துச்சு. தன்னையே பெருசா பாத்துட்டாரு அவர் அந்த விஷயம். ஆனா பேதுரு விஷயங்கள் பார்க்கும் போது எங்கேயுமே அப்படி இல்லை, ரொம்ப தாழ்மை. அந்த தாழ்மை இந்த இடத்துல அங்க வெளிப்படுத்துகிற விஷயத்தை அங்க நம்ம பார்க்கிறோம். சோ இது கூட என்னன்னா, இந்த அழைப்புக்குள் அல்லது இந்த ஓட்டத்துக்குள் அந்த வழியில என்ட்ராகிறதுக்கு எது கூட ஒரு தடையா இருக்கு அப்படின்னா, யார் ஒருவர் தன்னை பெருசா நினைச்சுக்கிறாரோ அவங்க கூட என்ட்ராக முடியாது, இந்த கேட்லயே என்ட்ராக முடியாது. நினைச்சுக்குவாங்க நாங்க போயிட்டு இருக்கிறோம், ராஜ்யத்தின் புத்திரர்கள் ஆவதற்கே நாங்க தகுதியா இருக்கிறோம், ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நினைச்சுக்குவாங்க. ஆனா பெற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா அவங்க இன்னும் உள்ளயே வரல. தடை என்ன விஷயம்னா, தங்களை மேன்மையாக பெரிதாக நினைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்லது அந்த முதன்மையான நிலையை அவங்க அடையணும், அந்த முதன்மையான நிலைமையில அவங்க இருக்கணும் என்கின்ற எண்ணம் உடையவர்களாக அங்க அவங்க இருக்கிறாங்க. அவங்க இது அவர்களுக்கு பெரிய தடையாகுது, ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புல இருந்தே அவர்களை அங்க தள்ளுது. ஆனா பேதுருடைய விஷயம் அப்படி இல்லை, தாழ்மை. அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். கிறிஸ்து இயேசு பேசுறார், யார் ஒருவர் தங்களை முதன்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க லாஸ்டா போயிருங்க, லாஸ்டா போயிருங்க, லாஸ்டா இருந்துருங்க. அதனாலதான் அதே 10 வெள்ளிக்காசுல ரொம்ப முக்கியமான ஒரு வெள்ளிக்காசு என்ன வருது தெரியுங்களா, பரிசுத்தம், பரிசுத்தம் ஆகுதல், சயின்டிபிகேஷன். ஆனா அதுல சயின்டிபிகேஷன் அந்த இதுல சாட்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, என்ன வருங்க, என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அர்ப்பணிப்பு. அப்படின்னா இந்த அழைப்புல அர்ப்பணிக்கணும் எதை அப்படின்னா, நம்மையே அர்ப்பணிக்கணும். நம்மை என்று சொல்லும் போது நமக்கு உண்டானவைகளை மாத்திரம் இல்ல, சோ நம்முடைய சகல விஷயங்கள், சோ நம்ம சுயத்துல இருந்து நம்முடைய காரியங்கள்ல இருந்து எண்ணங்கள்ல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். அதை நம்ம சேக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நாம் ஒருவேளை நம்முடைய நேம் பரவாயில்ல, அதே போல நம்முடைய இடம், நம்ம நம்ம பண்ணியிருக்கிற வேலைகளுக்கு சரியான ஒரு விஷயம் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அது கூட சேக்ரிஃபைஸ். தேவன் கணக்கில் எடுக்கிறார், அவர் கணக்கில் எடுக்கிறார். சோ அவருடைய பார்வையில அவர் கணக்கில் எடுத்து அவர் கொடுக்கக்கூடிய பரிசு, அதே நாம கவனம் எடுக்கணும். அப்ப தேவன் என்ன கணக்கு எடுக்கிறார் நம்ம பார்க்கணும். மாறாக கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்களுடைய கணக்கு அந்த நம்ம பார்க்க கூடாது. அவங்க என்ன கணக்கில் எடுக்கிறாங்க, சோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்ல நிலையில இருக்கணும். சோ இந்த விஷயங்கள் அது ஒரு தகுந்த காரியமாக இல்லை. அதனாலதான் பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், மிக 6:8 இந்த வசனம் நீங்க வாசிங்க.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்.
இது நமக்கான ரொம்ப முக்கியமான வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அப்புறம் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். பட் இந்த வசனம் ரொம்ப முக்கியமான மற்ற விஷயங்கள் கூட அங்க பேசிக்கிட்டு இருக்குது. என்ன பேசிக்கிட்டு இருக்கு வசனம்? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. நியாயம்னா தனக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போது நாம் நம் நியாயத்தை நாம் நிலைநாட்டுவோம், சரிங்களா? நோ, மற்றவங்களுக்குன்னா என்ன பண்ணுவோம்? ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். மாறாக மற்றவர்களுக்கு நாம் இரக்கம் செய்யக்கூடியவர்களாகவும் நியாயத்தை நமக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். நீதி நியாயம் நம் பேர்ல எப்படி இருக்குது? சோ எந்த காரியத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுடைய நீதி நியாயங்களை நாம பார்க்கக்கூடியவர்களாகவும், மற்றவர்கள் தவறு பண்ணும் போதோ மற்றவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் போதோ அவர்கள் பேர்ல இரக்கம் செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருந்து இதற்கு மத்தியில மனத்தாழ்மையுடையவர்களாக நம்ம இருக்கணும். மூணு விஷயம் பேசுறாரு இதுல, ரொம்ப முக்கியம் மனத்தாழ்மை. இந்த ஓட்டம் ஆரம்பிக்கிறதுல இருந்து இந்த ஓட்டத்தை நாம் நிறைவு செய்கிற வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியம் மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை இல்லாமல் யார் ஒருவரும் இந்த மகிமையான பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. கவனம் வைக்கணும் நாம இந்த விஷயங்கள். பாருங்க, இதுல ரொம்ப கிரேட் எக்ஸாம்பிள் யாருன்னா நம்முடைய அருமை ஆண்டவர் கிறிஸ்து இயேசு. அவர் மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருந்தார். தேவன்கிட்ட கேட்கும் போது யோவான் 17 5 வசனத்தில் அவர் சொல்றார், எனக்கு முன்பு இருந்த மகிமையை கூட எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. ரொம்ப தாழ்மை, மிகுந்த தாழ்மை வெளிப்படுத்தினார். நம் இரட்சகரே இவ்வளவு மிகுந்த மனத்தாழ்மை உடையவராக இருக்கும் போது அவருடைய சரீரத்தில் அங்கமாக போகக்கூடிய ஜனங்களுடைய மனத்தாழ்மை அது மிகுந்த மிக பெருசா அங்க இருக்கணும். எல்லாராலும் அது கவனிக்கப்படத்தக்கதாக கூட அன்புக்குரிய சகோதரர்களே அங்க இருக்கணும். அப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப பாருங்க, ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நம்ம போராடணும். ஒண்ணு, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக போராடணும். அப்புறம் நம்முடைய போராட்டம் கதவு அடைக்கப்படுவதற்கு முன்னமே இருக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்முடைய போராட்டம் அதிகமாக இருக்கணும். போராடி உள்ள போவதற்கான பிரயாசங்கள் முயற்சிகள் அங்க எடுக்கணும். அது மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வாழக்கூடிய நாம ஒரு சராசரி வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. நம் கர்த்தரோடு ஐக்கியமுள்ள ஜனங்கள் அப்படின்னா அதற்கே உரிய லைஃப் வாழணும். ஒரு கேஷுவல் லைஃப், ஒரு நார்மல் லைஃப், அது கர்த்தருக்கு அது பிடிக்கிறது இல்ல, அது செட் ஆகிறது இல்ல, அப்படின்னு நம்ம வாழக்கூடாது. இது விஷயம். அப்புறம் போராடுவதற்கு தடையா இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் முதன்மை. அந்த முதன்மைய எந்த பாயிண்ட்லயும் தூக்கி போட்டுறணும். இந்த விஷயங்கள் சரி, இந்த பாடம் நம்ம கேட்டிருக்கிறோம் சரியாக. நான் 1 hour நான் சப்ஜெக்ட் நான் முடிக்க வரேன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த பாடம் இன்னைக்கு நமக்கு இதுதான் கிறிஸ்தியசு பேசிட்ட விஷயங்கள். ரொம்ப எளிமையா நான் பேசுங்க உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் ஒரு 4 விஷயங்கள். அப்ப இந்த விஷயங்கள்ல நமக்கு என்ன ஒரு உணர்வு வருது, அல்லது நம் இருதயத்துக்குள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போதும் ஒரு சத்தியம் கேட்கும் போதும் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையான பாதிப்புகள் கண்டிப்பா எல்லாருக்கும் வரும். அப்போ கிறிஸ்தியசருடைய முதல் வரிகளை பேசிட்ட இந்த ஒரு ஓமை இன்னைக்கு நாம உட்கார்ந்து நம்ம படிச்சிருக்கிறோம் ஒரு மணி நேரத்துல. இதுல நமக்கு என்ன ஒரு பாதிப்பு ஏதாவது இருக்குதா, அல்லது நம்ம இருதயத்துல ஏதாவது தோணுதா அப்படின்னா ஆகணும். ஏதாவது ஒரு வகையான ஒரு பாதிப்பு இருக்கணும், அல்லது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில நாம இந்த சத்தியத்தின் காரியங்கள்ல கவனம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். நாம் ஏன் அப்படின்னா, முதலாம் வரிகையில கிறிஸ்தியசு இந்த காரியங்களை எல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது ராஜ்யத்தின் புத்திரர்களா நினைச்சுக்கிட்டவங்க அவங்க மனசுல எப்படி நினைச்சாங்க தெரியுங்களா? யார் முதலாம் வரிகளை ராஜ்யத்தின் புத்திரர்கள்? யார்? சதுசேயர், பரிசேயர். ஐயாஸ் பேசும்போது அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வசனம் வாசிங்க லூக்கா 16:14.
இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள்.
பாத்தீங்களா, இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அது என்ன பரியாசம்னா, பாத்தீங்களா. சோ அப்படின்னா இது பரியாசம்னா கேலி கிண்டல்ன்றது இல்ல, அந்த வார்த்தைகளை அவங்க மனசுக்குள்ளேயே கொண்டு போறது இல்ல, அவங்க காதே கொடுக்கறது இல்ல, கொஞ்சம் கூட கொடுக்கறது இல்ல, கொடுக்காம என்னங்க. ஒருவேளை ரட்சகருடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களும் அருமையான வாய்ப்புகள் வந்திருப்பாங்க. அநேக யூதர்களுக்கு வாய்ப்பு இல்லாட்டினாலும் கொஞ்சம் குறைய யூதர்களுக்கு அந்த வாய்ப்பு அங்க இருந்துச்சு. அந்த மகிமையான விஷயத்துக்குள்ள அந்த வழிக்குள் வருவதற்கான வாய்ப்பு அந்த யூதர்களுக்கு கூட இருந்துச்சு. ஆனா அதையை ரொம்ப முக்கியமா யார் இழந்து போனாங்க, அந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் இழந்து போனாங்க. இன்னைக்கு நாம கூட இங்க கூடியிருக்கிறோம், ராஜ்யத்தின் புத்திரர்கள் தேவன் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் போது எந்த ஒரு சத்திய வார்த்தைகளை கேட்கும் போதும் அதுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும் நாம், சரிங்களா. ஏன் அப்படின்னா, இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பேசும்போது, நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவனுக்கு நற்கந்தமாய் இருக்கிறோம், ஜீவனுக்கு போறவர்களுக்கு ஜீவ வாசனையாகவும் மரணத்துக்கு போறவங்களுக்கு மரண வாசனையாகவும் இருக்கிறோம். இதை நடப்பிக்கிறவன் யார் ஒரு கேள்வி கேட்டு முடிப்பார். வசனம் காண்பிக்கல சொல்றோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனுக்கு போறவங்களுக்கு அது ஜீவனாக அங்க இருக்குது, மரணத்துக்கு போறவங்களுக்கு மரண வாசனையா இருக்கு. அப்படின்னா ஜீவனுக்கு போறவங்கனா யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு இதுல எனக்கு உண்டான லெசன், எனக்கு உண்டான பாடம், நான் எஃபெக்ட் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கான எஃபெக்ட் எடுப்பாங்க ஒவ்வொரு வார்த்தைகள்ல. இது யார்கிட்ட இருக்காதுன்னா மரணத்துக்கு போறவங்க, மரணத்துக்கு போறவங்கன்னா ஆமா. சோ ரொம்ப கேர்லெஸ்ஸா எப்படி முதலாம் வரிகள சதிசேயர் பரிசேயர் வகுப்பார் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பரியாசம் பண்ணாங்களோ அதே போல இந்த வார்த்தைகளை கூட பரியாசம் பண்ணுகிற வகுப்பார் கூட இருப்பாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சரிங்களா. சோ இதுல கூட நம்ம ரொம்ப முக்கியமாக கவனம் அங்க வைக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு வகையில நம்ம இன்னைக்கு கிறிஸ்து இயேசு பேசிட்ட அவர் முதலாம் வரிகளை வந்து பேசிட்ட அந்த வார்த்தைகளை நம்ம பார்த்திருக்கிறோம் நாம். சோ இது மிகப்பெரிய அழைப்புக்குள் வந்திருக்கிறோம். சொல்லும் போது வழியை கண்டுபிடித்தவர்களாக மாத்திரம் இல்லாமல் அந்த வழிக்குள் பிரவேசிப்பதற்கு ஸ்ட்ரைவ் போராடுவதற்கான முயற்சிகள் பிரயாசங்கள் நம்ம எடுக்கணும். இதற்காக நம்ம எவ்வளோ நம்ம அர்ப்பணிக்க முடியுமோ நம்மளை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சகலவிதமான காரியங்களை நம்ம அர்ப்பணிக்கலாம், இழக்கலாம். பட் ஒருவேளை நம்முடைய போராட்டம் நல்ல போராட்டமா இருக்குதா இல்லையா கொஞ்சம் நம்ம செக் கூட பண்ணி பார்க்கணும் நாம, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ கூடியிருக்கிறோம் நாம, ஒரு பெரிய மகிமையான ஒரு அழைப்புக்குள் வந்திருக்கிறோம் நாம, அதையே நம்முடைய சிந்தையாகவும் அதையே நம்முடைய எண்ணமாகவும் கொண்டிருக்கும் போது அதற்கே உரிய போராட்டம் உடையவர்களாக நாம் இருக்கணும். போராட்டம் என்று சொல்லும் போது இவைகளுக்காக மாத்திரமே போராடணும். சோ கிறிஸ்து இயேசுவும் தேவனும் அக்செப்ட் பண்ணக்கூடிய போராட்டங்கள் நம்ம லைஃப்ல இருக்கணும். மாறாக வீணான போராட்டங்கள், வீணான விஷயங்களுக்கு, வீணான காரியங்களுக்கு போராடி மாறாக அழுகையும் பற்கடிப்பும் ஒரு மிகுந்த ஏமாற்றமும் அல்லது அந்த ஒரு ஏமாற்றம் நிறைந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போகக்கூடிய ஒரு ஜனங்களாக அல்லது அந்த வகுப்பாருக்குள் ஒருவராக நம்ம கடந்து போகாதபடிக்கு ஒரு எச்சரிப்புடையவர்களாக நம்ம இருக்கணும். சோ இப்ப நம்ம ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிப்பதற்கு தேவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமே.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் போராடுங்கள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த முதலாவது சத்திய உரையை நாம் கவனித்தோம். வேறொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால், ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது வேதத்திலே நாம் பார்த்ததான வசனத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்கிறதான் அந்த கேள்விக்கு, ஒருவேளை ரட்சிக்கப்படுகிற அந்த சிலர்களுள் ஒரே நாமும் காணப்பட வேண்டுமேயானால் நாம் பிரயாசங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அது நம்முடைய போராட்டமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது எப்படிப்பட்டதான போராட்டம், எந்த வகைகளெல்லாம் போராட்டங்கள் காணப்படும், இந்த நம்முடைய போராட்டத்திற்கு தடையா இருக்கக்கூடியதான காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த பாடத்தில் நாம் கவனித்தோம். ஆக சகோதர சகோதரிகளே, இந்த முதலாவது பாடம் இந்த போராடுங்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் கேட்டுட்டு தான் இந்த முதலாவது பாடம் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாகவும் அது மாத்திரமல்லாமல் நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்கு அறிவுரை கொடுக்கக்கூடியதான ஒரு பாடமாக கூட அது அமைந்திருந்தது. இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கக்கூடிய நம்ம தேவனுடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து நம்மை சரி செய்து கொள்வதற்கு தேவன் நமக்கு வேண்டியதான கிருபைகளை கொடுப்பாராக. இந்த முதலாவது பாடத்தை நாம் கவனித்திருக்கிறோம், தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த பாடத்திற்காக நம்முடைய தேவனுக்கு கர்த்தர் மூலமாக நாம் நன்றிகளை எடுப்போம். பாடத்தை கொடுக்க தேவன் பயன்படுத்திட்டதான சகோதரருக்கும் கூட நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.